ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 12 சனிக்கிழமை 2017 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று ஒரு நல்வழியுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். உள்ளது ஒளிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம், கொள்ள கிடையா குவலயத்தில் வெள்ள கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. இந்த நல்வழியினுடைய பொருள் என்னவெனில், இவ்வுலகில் வாழ்பவர்களுக்கு கிடைக்கக்கூடியதே கிடைக்கும், பிறர் சுகம் அனுபவிக்க கிடையாது. கடல் கடந்து போய் பொருளூட்டி திரும்பினாலும் கிடைப்பதுதான் கிடைக்கும். உள்ளது ஒளிய ஒருவருக்கு ஒருவர் சுகம், கொள்ள கிடையா குவலையலத்தில் வெள்ள கடல் ஓடி மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. நல்லது நேர்களே, இந்த நல்வழியை தொடர்வது இந்த காலை வேளையிலே சொல்லின் செல்வர் சுகசீவம் அவர்களுடைய ஒரு சிறந்த சொற்பொழிவு ஒன்றை நேர்களுக்காக இணைக்கின்றோம். கேட்டு பாருங்கள்.
இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னா எவ்வளவு பேர் ஓடி ஒளியிறார்கள் தெரியுமா? ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே பல பேருக்கு கிடையாது. ஒரு பிரச்சனை வருகிற போது மனதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அழுது கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா புத்திபூர்வமா யோசிப்பதற்கு நமக்கு கொடுத்த கொடையை நாம பயன்படுத்தாம போகிறோம்னு பொருள். நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கார் கடவுள், இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழி அப்படின்னு. என்னுடைய நண்பருடைய அப்பா மகா புத்தசாலி ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கடன் கொடுத்திருந்தார். யோசிக்கிறீங்களோ, புத்தசாலிங்கிறீங்க அப்புறம் கடன் கொடுத்தாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு. புத்தசாலிகள் கடன் கொடுப்பார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த போது எப்படி இருந்தாரோ தெரியல, அப்புறம் புத்தசாலி ஆயிட்டாரா நம்ம எனக்கு தெரியாது. அவரு உண்மையில புத்தசாலி, நாங்களாம் அவரை பார்த்து வியப்போம். 45,000 கடன் கொடுத்திருந்தார் அவருடைய நண்பருக்கு. அவர் நண்பர் சுலபத்துல தரல, கடைசியா ஒரு நாள் 45,000 செக் கொடுத்தார். ஓ, பேங்க்ல போய் வாங்கிக்கோ அப்படின்னு 45,000 செக் கொடுத்தார். இவருக்கு ஒரு டவுட், இந்த செக்க நேரா போட்டா ஒருவேளை பேலன்ஸ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இந்த பையன் ஒரு தைரியமா செக் கொடுக்கறானா, அதுல ஏதோ ஒரு வம்பு இருக்கு. நேரா பேங்குக்கு போனார். என்ன கிளவர் பாருங்க, அவரு அந்த கிளார்க் கிட்ட வந்து ஒரு ஒரு அது பேசுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ற மாதிரியே பேசினார். அதாவது ஒரு 45,000 செக் கொடுத்திருக்காரு, அதை போட்டு ஒருவேளை அதுல பேலன்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னா அது கிரிமினல் கேஸா போயிடும், செக் கொடுத்துட்டு பணம் இல்லைங்கிற கேஸா போயிடும். அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, மாட்டக்கூடாது இல்லையா, ஒரு ஆனா ஒரு மரியாதைக்கா கேட்டுக்கிறேன், அதுல அந்த பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த கிளார்க் இவ்வளவு பவ்யமா இவர் கேட்டவுடனே டக்குன்னு பார்த்துட்டு, இல்ல சார், 42,000 தான் சார் இருக்கு, 45,000 இல்லைன்ட்டு. 42,000 தான் இருக்கு, 45,000 இல்ல. அப்ப அந்த செக் போட்டா பாஸ் ஆகுமா? ஆகாது. இவர் ஒன்னு என்ன பண்ணார், சத்தம் படாம போய் 3,500 எஸ்பி அக்கௌண்ட் இவரே கட்டினார். 3,500 கொண்டு போய் நேரா இவரே கட்டினார். கட்டிட்டு செக்க பிரசன்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்தார். ஏ, 42,000 45,000 42,000 வாங்கினாலே பெருசு இல்லையா? அப்புறம் அவன்கிட்ட எப்பாவது வாங்க முடியுமா? சத்தம் போடாம போய் ஒரு 3,500 கட்டிட்டு கிளீனா இவர் பாட்டுக்கு 45,000 செக்கை பிரசன்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். அவன் நினைச்சுட்டு இருந்தா நம்ம கொடுத்த செக் ஒண்ணு ஆக போறதுல பணமே எடுக்க போறதுல நினைச்சுட்டு இருந்தா அழகாந்த பணத்தோட வெளியே வந்துட்டார். அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க. அந்த நேரத்துல அதை எப்படி பயன்படுத்த வேணும்னு தெரிஞ்சு, இந்த பையன் ஏமாத்திட்டானே, அயோக்கிய பைய, திருட்டு பைய, 42,000 பேலன்ஸ் வச்சுக்கிட்டு 45,000 அவனை செவிக்கலாம், அவன் பரம்பரையை திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உணர்ச்சி உள்ளவர்கள் செய்கிற காரியம், புத்திசாலி. பழின்னு இதுல என்ன மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரதுக்கு, பிரச்சனை ஒட்டி வெளியே வரதுக்கான டெக்னிக்கை கத்துக்க வேண்டாமா? அப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது உணர்ச்சி பூர்வமாக வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட அறிவு பூர்வமாக செயல்பட்டு அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும்.
இனிய சொற்பொழிவை தொடர்வது ஒரு சிறந்த பாடல் ஒன்று இந்த காலை வேளையிலே எமது நேயர்களுக்காக. இதோ கேட்டு பாருங்கள்.
Thank you.
நிகழ்ச்சியிலே நாம் தர இருப்பது ஒரு தமிழ் கவிதை. தமிழிலே எதுகை மோனையோடு அமைந்த ஒரு சிறந்த கவிதை. இந்த கவிதையை வழங்கியிருப்பவர் திரு அருள் பிரகாஷ் அவர்கள், சிறந்த பேச்சாளர் மற்றும் கவிஞர். இவருடைய கவிதையை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம், கேட்டு பாருங்கள்.
சந்தன தருக்களுடன் சண்பக பொழில்களவை சார்ந்துள்ள பொதிகை விட்டு சதிராடி நடை பயிலும் கனியான தமிழுக்கு சரியான தாளமிட்டு திந்ததிமி தோந்திமிதி திந்ததிமி என்று வரும் தன் ஒருணை நாதம் கேட்டு தாவி வரும் நடை அழகி நமைவான தாளம் இதில் தாவியதே இந்த பாட்டு. உந்த நிறு பத மலரில் வைக்கின்றேன் மனித குலம் உயர்ந்திட ஒரு வழியை காட்டு உலகங்கள் ஆளும் ஒரு வேணுவன நாதரவர் உளமார்ந்த காந்திமதி. இதுதான் எதுகை மோனை. அதுக்குள்ள நிக்கணும், என்ன நினைக்கிறோமோ அது எதுகை மோனைக்குள்ள கொண்டு வரணும்.
கடற்கரை என்ற தலைப்பில் பேச வருகிறார் அருள் பிரகாஷ்.
புன்னகை தமிழும் பூமி தாயின் நீலப்பாவாடை, இயற்கை அன்னை முதல் முதல் கட்டிய தண்ணீர் மேலாடை, கண்கள் மூடும் கவிஞர்க்கெல்லாம் கடலூர் தவச்சாலை, வாழ்க்கை தேடும் மீனவர்க்கெல்லாம் கடலே தொழிற்சாலை. நித்தம் நித்தம் எத்தனை சுவடு கரையில் இருக்கிறது, அத்தனை சுவடும் தத்துவம் ஒன்றை அறிய சொல்கிறது. கடலில் உள்ள அலைகள் எல்லாம் கவிதை சொல்கிறது, கரையில் உள்ள சுவடுகள் எல்லாம் கதைகள் சொல்கிறது. பாடம் நடத்தும் கடலை ஒரு நாள் படித்து பாருங்கள், தொட்டு போகும் அலையை மெல்ல பிடித்து பாருங்கள், சிக்கும் மணலில் ஒரு நாளேனும் நடந்து பாருங்கள், சித்தர் பெற்ற ஞானம் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள். வாழ்க்கை தேடும் மனிதர்களும் வாழ்க்கை துளைத்த மனிதர்களும் சூடும் இடமே கடற்கரைதான், கடல் கோபுரமில்லா கோயில்தான். காற்றை வாங்கும் மனிதர்களும் காதல் தேடும் இளைஞர்களும் சுற்றம் வெறுத்து வருவோரும் சுண்டல் தின்ன வருவோரும் சூடும் புனித தலமாகும் கடல், இறைவன் கொடுத்த வரமாகும். உலகம் பிறந்ததென்றதென்று கடல் தான் விடையை கொடுக்கிறது. உனக்கும் எனக்கும் தெரியாத பல சரித்திரம் உள்ளே இருக்கிறது. இன்னும் இன்னும் கடற்கரையை சொல்ல நிறைய இருக்கிறது. சின்ன சின்ன வருத்தங்கள் என்னை வந்து தடுக்கிறது. வியப்பை ஊட்டும் கடலுக்கு சிலர் விற்பனை செய்ய வருகின்றார், கற்பனை கொடுக்கும் கடலுக்கு சிலர் தற்கொலை செய்ய வருகின்றார். முத்தம் கொடுக்கும் கடலுக்கு ஒரு முத்தம் கொடுக்க வாருங்கள், உப்பை கொடுக்கும் கடலுக்கு ஒரு வணக்கமாவது கூறுங்கள். உழைப்பின் மேன்மையை சொல்லுகிற ஒரு சிலையும் அங்கே இருக்கிறது, அதன் அடியில் படுத்து ஒரு கூட்டம் உறங்கி மட்டும் செல்கிறது. வயிற்றை கழுவ சில கூட்டம் கற்பை எங்கே விற்கிறது, காவல் காக்கும் என நினைத்தால் கண்ணகி சிலையே தொலைகிறது. உணர்வை சொல்லி கொடுப்பதற்கு எத்தனை சிலைகள் இருக்கிறது, இன்னும் கூட தமிழன் கைகள் தண்ணீர் பிச்சை கேட்கிறது. வளராது இனிமேல் வழக்கு, அதன் வாயை நீங்க அடக்கு, தளர்ந்து போவான் தமிழன் என்பது தவறாய் போட்ட கணக்கு. கடற்கரை உள்ள வரைக்கும் உண்மைகள் இங்கே நிலைக்கும், கடல் சொந்தமானது உனக்கும் என சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.
நான் என்ன சொல்ல ஒண்ணுமே தெரியலையே. அப்பப்பா என்ன எப்படி படுத்துறீ எல்லாரும். அருமையா,
உங்களுடைய கவிதை கேட்கும் பொழுது படகு வீட்டுல வாலி ஐயா எழுதுன ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருக்கும். தரைமேல் பிளக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தார். ஏன்னா அந்த பாட்டை கேட்ட அத்தனை இன்னைக்கு இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் அதுதான் தேசிய கீதம். அந்த மீனவர்கள் இப்போது கேட்டாங்கன்னா இன்னொரு தேசிய கீதமாக இதை ஏத்துக்குவாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு.
ரொம்ப நன்றியா. ரொம்ப பாராட்டு.
தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலே திரைப்படங்களிலே நகைச்சுவை நடிகர்களின் நடிப்பு பிரமாதமானது. அந்த வகையிலே பல தசாப்தங்களாக நகைச்சுவை உலகிலே கொடிகட்டி பறந்த ஒரு மாபெரும் நடிகரினுடைய சோக கதையொன்றை எமது நேர்களுக்காக தருகின்றோம், கேட்டு பாருங்கள். இறந்துவிட்ட அம்மா. படப்பிடிப்பில் அந்த பிரபல நடிகர் செய்த காரியம். அந்த ஐம்பவான் இயக்குநரின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கியவர் அந்த இயக்குநர். படப்பிடிப்பு தளத்தில் அவர் ஒரு சிங்கம். யாரும் மூச்சு விடக்கூடாது, மூச்சு விட முடியாது. அன்று அந்த படப்பிடிப்பில் ஒரு பெரிய நடிகர் நடித்துக் கொண்டிருந்தார். ஷார்ட் முடிந்ததும் அடுத்த நிமிடம் மேக்கப் ரூமுக்குள் ஓடிவிடுவார். மதியம் வரை அது தொடர்ந்தது. இயக்குநருக்கு சந்தேகம், ஷார்ட் இல்லை என்றாலும் ஸ்பாட்டில் உட்காரும் பழக்கமுடைய அந்த பெரிய நடிகர் இன்று ஏன் அடிக்கடி மேக்கப் அறைக்குள் ஓடுகிறார்? சந்தேகம் வர தனது உதவி இயக்குநரை மெல்ல அழைத்து நடிகர் மேக்கப் அறையில் என்ன செய்கிறார் என்று ரகசியமாக பார்க்க சொன்னார். உதவியாளர் மேக்கப் அறையின் ஜன்னல் வழியாக அந்த நடிகரை கவனிக்க நடிகர் குமுறி அழுது கொண்டிருந்தார். பின் முகம் கழுவிக்கொண்டு ஸ்பாட்டிற்கு வந்தார். உதவியாளர் அதிர்ச்சியடைய நேராக இயக்குநரிடம் விஷயத்தை கூறினார். அதிருந்த இயக்குநர் அந்த நடிகரை, டேய் இங்கே வாடா என்றார். நடிகர் அருகே போனார். அடிக்கடி ரூமுக்குள் போய் ஏன் அழுகிறே, என்னாச்சு என்று மிரட்டி கேட்க நடிகர், காலையில் படப்பிடிப்பிற்கு வரும்போதே எனது அம்மா இறந்துவிட்டார்.
படப்பிடிப்பு என்றால் நின்றுவிடக்கூடாது என்று வந்துவிட்டேன். ஆனால் துக்கம் தாள முடியவில்லை என்று கூறி உடைத்து அள இயக்குனர் பதறிவிட்டார். மொத்த யூனிட்டும் ஆடிப்போனது படப்பிடிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பெற்றதாய் இறந்தும் கூட ஷூட்டிங்குக்கு வந்த அந்த நடிகரை எண்ணி பெருமை கொண்டார்கள். அதன்பின் உடனடியாக ஷூட்டிங்கை நிறுத்திய இயக்குனர் நடிகரின் தாய் இறந்த நிகழ்ச்சிக்கு சென்றார். அந்த மாபெரும் நடிகர் யாருமல்ல, நாம் மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர் நாகேஷ். அந்த இயக்குனர் யார் தெரியுமா? பிரபல இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள்தான். இந்த கதையிலே ஒருவனுடைய தொழில் கௌரவம் எவ்வாறு பேணப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? நிகழ்ச்சியிலே தொடர்வது மற்றும் ஒரு சிறந்த பாடல் ஒன்று எமது நேயர்களுக்காக. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை லெஜிஸ்டர் மண்டபத்தில், எலஸ்லி பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தில் இந்த நிகழ்வு காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை லெஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே, எலஸ்லி லிஸ்ட் பிரதான மண்டபத்திலே இந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக எழில் பூக்கள் கலை நிகழ்ச்சி எதிர்வருகின்ற 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை மாலை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற தமிழ் ஆர்வலர் தமிழ் அறிஞர் திரு தானா நந்திவர்மன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே எழில் பூக்கள் சிறப்பு கலை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த கலை நிகழ்ச்சியிலே இளைய தலைமுறையினர் பலர் பங்கு கொண்டு மரபு கவிதைகளை பாடல்களாக பாடி அவற்றை கவிதைகளாக பாடவும் பாடல்களாக பாடவும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அனைவரையும் வருகை மாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது நகைச்சுவை அக்கம் பக்கம் சிறப்பு நிகழ்ச்சி.
வணக்கம்.
வணக்கம்.
என்ன என்ன பேக் வந்து தூங்கிட்டீங்களே, ஒரே நடதானா
ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா அதில் பார்த்துட்டு படுத்துருவேன்
சரியா? போன உடனே இதை பாருங்க, காட்டுறோம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, காட்டுறோம் இதை பாருங்க. இது நான் வந்து இப்போ போன மாதம் பக்கம்ஸுக்கு அதாவது டூர் அடித்து போட்டு டூருக்கு போயிட்டு லீவில் போயிட்டு நேற்று வந்து ரங்கின்னேன் பாருங்க.
அங்கே போட்டு வந்துருக்கு
மலேசியாவுக்கு போனேன்.
மலேசியாவுக்கு போனேன்,
மலேசியா டவருக்கு போனேன். ஓ பார்த்தீங்களா, லைட்டை பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் 685 லைட் விழுந்திருக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்காம என்ன சும்மா நீங்கள்
அதுக்கு தம்பி வேலை விளட்டி இல்லாம இருக்கிறோம் லைட்டை போட்டு ஆனா வேலை விளட்டி செய்யறாக்கடாப்பா இதை பார்த்து கொண்டிருக்கு.
வேலை விட்டியோ இல்லையோ வேலையோ அது லைட்டு போடுறது நோமல் அண்ணே. அது சரி, நான் ஒன்று கேட்கறேன், நீங்க எந்த நாட்டுக்கான இது வரைக்கும் போயிருக்கீங்க அதை சொல்லுங்க பாப்பா.
தம்பி இப்போ நேரம் போறது இந்த நேரங்கள் இன்னும் போறான்டா சும்மா அழுவேடாப்பா. நானும் 4 புள்ள மனுஷி, நானும் எல்லாருமா
என்ன சனம் என்ன சாப்பாடு போன வருஷம் அமெரிக்கா டவருக்கு போனான் எல்லாம் ஆடி போடணும். அங்கே நான் என்னென்ற அவன் வருஷம் பேச போகிறான் போன் நான் தானே. அதுக்கு முதல் வருஷம் அங்கே போனான் தெரியுமா?
எங்கே போனேன்?
அதுக்கு முதல் வருஷம் சைனாவுக்கு போனேன்.
ஓ சைனாவுக்கு போனேன்.
ஓ சைனாவில் ஒரு டவர் இருக்குது தெரியுமா?
அங்கே போனேன்.
ஓ சைனாவில் டவர் இருக்குது, அங்கே போனேன்.
அப்போ சைனாவிலே என்ன இந்த சோறு வந்து பிளாஸ்டிக் சோறு, முட்டை வந்து பிளாஸ்டிக் முட்டை, அதே சாப்பிட்டேங்க.
எங்கே ஒரு நொட்டை இருக்கும் அதை பிடிச்சு கொண்டு மட்டும் கதையுங்க. நீங்க நான் சைனா போன பிராமில கேக்குறீங்க நீங்க. நான் கேக்குறேன் நீங்க இந்த இதுக்கு வந்து நாட்டுக்கு போயிருக்கீங்க.
நாங்கள் லூட்ஸுக்கு போறோம், கடற்கரைக்கு போறோம் தானேடாப்பா.
அண்ணன் லூட்ஸுக்கு கடற்கரைக்கு போனா போல சரியா? அதே உங்களோட லீவு நாளுக்கு போற பிள்ளைய கூட்டி கொண்டு டூர். ஆ என்ன அண்ணன், ஒரு நாடை விட்டு நாடு கண்டன் தாண்டணும் ஃபிளைட்ல தாண்டா தாண்டா நாங்களும் டூருக்கு போறோம்னு சொல்லி அர்த்தம். அதை விட்டுட்டு சும்மா பிரான்ஸ் கூட உள்ள காத்தையே சுவாசிச்சு கொண்டு இருக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு போய் போற நாடுகள் அங்க உள்ள காத்து அங்க சுவாசிச்சு சுவாசிக்கணும். என்ன நீங்க எந்த எங்க நிக்கிறீங்களா நீங்க?
அது சரிதான். முதல் முதல் வந்து உங்க அமெரிக்காக்கு இல்ல போன நீ?
ஓ
அவ்வளவு காசு முடிஞ்சது
அமெரிக்காக்கான? நான் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்ல லோன் எடுத்து நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் முடிஞ்சது.
பேங்க்ல லோன் எடுத்து போன.
ஓ
பிறகு இங்க சைனாக்கு போனாக்க அவ்வளவு முடிஞ்சது?
சைனாக்கு போனதுக்கு வந்தேன்னா எனக்கு அதுல கொஞ்சம் சைனா கொஞ்சம் கூட இழுத்து விட்டு தானே என்ன ரெண்டு பேரும் எக்ஸா கூட்டின்னு போனேன். ஒரு 40 முடிஞ்சேன். அதுவும் பேங்க்ல லோன் எடுத்தேன்.
அதுவும் பேங்க்ல.
ஓ
மற்ற உங்க மலேசியாவுக்கு போறதுக்கு
இந்த வருஷமா?
ஓ
அது என்ன சும்மா எண்ட கிடந்த கொஞ்சம் பொறிய கிரிகளை கூட்டி கட்டி கொண்டு போனேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட 10 முடிஞ்சேன்.
அது ஏதோ நிகழ்ச்சி செய்ய ஒழிக்கிட்டாண்டு ஒழிக்கிட்டனியாம் அந்த காசுல போனாண்டு வெளி சொல்றாங்கடாப்பா. அது சரி, நீ இவ்வளவு நாள் விடாப்ப இந்த ஊரூரா சுத்தின இல்லோ சுத்தின கிடாப்ப மொத்தமா உள்ள விடாப்போ கடன் பட்டு இருக்க.
என்னென்ன அட்லீஸ்ட் ஒரு 80,000 மீறும் கடன்.
என்ன 80,000 ரூபாய் கடன் பட்டு இருக்க?
உள்ள
சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொல்லுவாப்பா. ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கைக்கு 5,000-10,000 வைக்காம இப்ப வரையில. 1,000 ரூபாய் கொடுத்தா திருப்பி வருது வீட்டுக்கு. என்ன
1,000 ரூபாய்
திருப்பி தாராங்களா? என்ன கடைசி 5,000-10,000 தான் வேணும். அப்ப இவ்வளவு பேருக்கும் 5,000-10,000 படி பாருவோம். இவ்வளவு காசு வேணும். அதான் நான் போவில்லடாப்பா. இஞ்சவா எந்த விரல் கேட்டதான் நமக்கு வீக்கம் என்னட்டு என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு தான் நான் மாலை பழகணும். அதுக்கு அவனு தாண்டாப்பா நான் உனக்கு லூட்ஸுக்கும் கடற்கரைக்கும் போறேன்டாப்பா.
என்ன
நீ வந்து பயப்படுற என்னண்டு? என்ன மாதிரி இருந்தா சில நேரங்களில் மற்றவங்க இவர் என்ன லூட்ஸுக்கும் கடற்கரைக்கும் தான் திரியிறான், மற்றவன் பேசிடுவான், மற்றவன் போயிட்டு கலைப்பான் என்று சொல்லி நீ இணைச்சு கொண்டு தான்டாப்பா. நீ கடனைப்பட்டு நாட நாடா திரிகிறாடாப்பா.
நான் அப்படி ஒன்றும் தெரியல, அந்த பயம் என்ன கிடையாது. நாங்கள் போகணும் பண்ணதுக்காக போறேண்ணா. என்ன நீங்கள்
அது சரியாடாப்பா. இன்னும் எத்தனை லைட் விழுந்தாண்டு என்ன உனக்கு உங்க போய் வந்தாங்க
பேஸ்புக்லயோ? பேஸ்புக்லயே இந்த வருஷம் டூர் போன ஆக்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த டூருக்கு லைக் லைட்டுக்கு தான் வந்து 1,000 அதில் வந்து 1,000 லைட் வந்து சைனாவுக்கு விழுந்தது, அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000 லைட் விழுந்தது. இப்போ மலேசியாவுக்கு போட்டது நேற்றே தானே போட்டேன் நான். இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்ததுலேருந்து அங்கே ரங்கி அங்கே என்ன டொய்லெட்டு போகிறேன் பாருன் தூங்குறேன் எல்லாத்தையும் போட்டோவில் போட்டு வந்து ரங்க வரைக்கும் போட்டேன் நான். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 680 லைட் விழுந்திருக்கு. இப்போ நாளே கூடிடும்.
என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டு இது அதுக்காக வேண்டி மற்றவனுக்கு பயந்து போல காசை கடன் பட்டு கொண்டு போய் ஊருக்கு ஊருலாவுக்கு போகணும் நினைக்காதீங்க கூடாப்பா. என்ன இப்ப நீ வந்த சம்பவம் என்னத்துக்கு ஊருலாவுக்கு போறான்னு தெரியுது
எனக்கு.
பேஸ்புக்ல போட்டோ போடணும்ன்றதுதான் அதான் உங்களோட குறிக்கோள்டா.
இறுதியாக இராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு அழகான கதையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நினைக்கின்றோம். சித்த எலி ஒன்றை கவிக்கொண்டு ஒரு பறவை பறந்து சென்றது. அதனிடமிருந்து எலியை பறிக்க எண்ணி 20-30 பறவைகள் விரட்டிக்கொண்டே பின்னால் பறந்தன. அதை பார்த்ததும் பறவை மிகவும் வருத்தமடைந்தது. ஏன் இப்படி நடக்கிறது? நான் மற்ற பறவைகளுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லையே. எனக்கு கிடைத்த செத்த எலியை தூக்கி கொண்டு செல்கிறேன். என்ன ஏன் இந்த பறவைகள் விரட்டி கொண்டு வருகின்றன? எல்லா பறவைகளும் சேர்ந்து கொண்டு அதை கொத்தின. அப்போது நடந்த சண்டையில் அதன் வாயிலிருந்த எலி கீழே விழுந்து விட்டது. உடனே மற்ற பறவைகள் அந்த எலியை நோக்கி பாய்ந்து சென்றன. அதை கவி கொண்டு சென்றன. பறவையை உதாசீனப்படுத்தி விட்டன. அதன் பிறகு அந்த பறவை ஒரு மரக்கிளையில் அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்தது. மற்ற பறவைகளெல்லாம் அதற்கு எதிராக செயல்படவில்லை. எல்லாமும் ஒரே குறிக்கோளுடன் பயணம் செய்தன. எலியை வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அவற்றின் விருப்பமாகவும், ஜனங்கள் உங்களை துன்புறுத்தினால் வாயை திறங்கள், சித்த எலியை நீங்கள் கவிக்கொண்டிருக்கிறீர்கள், அதை கீழே போட்டுவிடுங்கள், அதன் பிறகு முடிந்தால் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், சட்டென்று எல்லோரும் உங்களை மறந்துவிட்டதை காண்பீர்கள். அவர்களுக்கு உங்கள் மீது அக்கறையில்லை, செத்த எலியை கைப்பற்றுவதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த கதை ராமகிருஷ்ண பரம கம்சரினால் சொல்லப்பட்டது. இதை நேர்களே, அந்த கதையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் மாஸ்டர். வணக்கம் நேர்களே.
பணத்தாலே யாவும் மறைக்கிற நினைக்கும்